பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் திமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியினால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லோர் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாயிருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன்.
ஒரு பையன் அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு நடந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணானா. மெயின் ரோட்ல போற பதில் ஒரு குக்கு தெருவில் ஸ்ட்ரீட்ல போகலான்னு முடிவு பண்ணானா. அந்த தெருவில் போகும்போது ஒரு பேப்பர், பழைய பேப்பர் இருந்துச்சு, அந்த பேப்பரை எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் அந்த பேப்பரை படித்தான். அந்த பேப்பரை படித்தா அதில் இருக்கிற ஒரு கதையினால் அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியாவின் அடிப்படையில் அவன் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜில் அவன் சேர்ந்தான். காலேஜில் இந்த ஐடியாவுக்கு ஏற்றபடி ஒரு ஸ்டடியை எடுத்துக்கிட்டு அதை படித்து அதில் ஒரு ப்ராஜெக்டை பண்ணி அந்த காலேஜில் டிகிரியை வாங்கி இந்த அதில் அந்த ப்ராஜெக்ட் அவன் பண்ணதுனால இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனியில் மிகப்பெரிய வேலை கிடைச்சி மிகப்பெரிய ஆளாக அவன் மாறினா அப்படின்ற ஒரு கதை இருக்கு. எங்கே ஆரம்பிச்சிச்சு பாருங்க, ஒரு நடந்து போனோன்னு முடிவு பண்ணி ஒரு பழைய பேப்பரை எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எங்கே போய் அது முடியுது? இது அடிக்கடி அநேக நேரத்தில் நடக்குது. சின்ன சின்ன வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முடிவுகள், நாம் செய்கிற தெரிவுகள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய விளைவுகளை கொண்டு வருகிறது. எப்படி ஒரு கப்பல், அவ்வளோ பெரிதான கப்பல் ஒரு சின்ன சுக்கானால் திருப்பப்படுத்து நடத்தப்படுகிறதோ, நீங்கள் உணர்றீங்களோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை முழுசுமே நாம் எடுக்கிற சின்ன சின்ன தெரிவு முடிவுகள் அடிப்படையில் தான் திருப்பப்படுது நடத்தப்படுது. இன்னைக்கு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த நிலையில் இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் கடந்த கால எழுத்தில் எடுத்த முடிவுகள் தெரிவுகள் தான் இல்லைங்களா. இன்னைக்கு காலையில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்றைக்கும் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான முடிவுகள் தெரிவுகளை செஞ்சுருக்கிறீங்க. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே பெட்டில் தூங்கிடலாமா இல்லை சர்ச்சுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு முடிவில் நீங்கள் என்ன பண்ணீங்க, சர்ச்சுக்கு போகலான்னு எழுந்திரிக்கிறீங்க. எழுந்திரிச்சு பெட்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி ஜபிச்சுட்டு போகலாமா இல்லை அப்படியே ஓடி போய் மூஞ்சி கழுவிக்கலாமா, அதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், பல்லு விளக்கலாமா வானாவா இல்லைங்களா, ஒன்றொன்றும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா வானாவா, குளிக்கலாமா வானாவா, ட்ரெஸ்ஸு போடணும்னு போகும்போது ப்ளூ கலரா ஒயிட் கலர் முடிவு பண்ணுறீங்க இல்லையா, இந்த கலர் போடலாமா அந்த கலர் போடலாமா, சர்ச்சுக்கு நடந்து வரலாமா ஆட்டோவில் வரலாமா, ஒவ்வொரு முடிவுகள் சர்ச்சுக்கு வரும்போது அந்த வழியில் ஊரெல்லாம் பெறாக் பார்த்துக்கிட்டு வரலாமா இல்லை ஜபம் பண்ணிக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறமேன்ற இதில் வரலாமா, இல்லை சர்ச்சுக்கு வந்த உடனே சில பேரை வாழ்த்தலாமா வாழ்த்தக்கூடாதா, எல்லாமே முடிவுகள் தான். இந்த ஜப பிரதர் வந்து ஜபத்தில் நடத்தும் போது நம்ம மனசோடு அந்த ஜபத்தில் ஈடுபட்டு ஜபிப்போமா, நம்ம மனசை உயர்த்துவோமா, இல்லை அப்படியே அப்படியே உட்காந்துக்கிட்டு அவர் இன்னும் ஜபம் பண்ணுறாரு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம், சாப்பிட்டு இது சர்ச்சு முடித்தவொடனே எங்கே போய் சாப்பிடுவான்னு. ஏன் இப்போ பிரசங்கத்தை கேட்கும் போதும் ஒரு முடிவில் உட்காந்துருக்கிறீங்க? இவர் வசனத்தை கவனத்தோடு கேட்போமா இல்லை கேட்குற மாதிரி நடிச்சுட்டு போயிடலாமா, இல்லைங்களா? ரெண்டு வழி, ரெண்டு சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம வாழ்க்கை பாருங்களேன், நம்ம என்னத்தை பார்ப்போம், என்னத்தை பார்க்கக்கூடாது, என்னத்தை பேசுவோம், என்னத்தை பேசக்கூடாது. இப்போ வீட்டுக்கு போய் நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஃபோன் கால்ஸ் வருதுன்னா எந்த ஃபோன் காலை எடுப்போம், எதை எடுக்கக்கூடாது? வீடியோஸ் பார்க்குறோம்னா எதை ஸ்கிப் பண்ணுவோம், எதை பார்க்குவோம்? எல்லாம் முடிவுகள், தெருவுகள் தான், இல்லைங்களா? வாழ்க்கையில் எத்தனை முடிவுகள் நம்ம செய்கிறோம். பைபிளை நம்ம படித்து இப்போ ஈவினிங் போய் பைபிளை படிப்போமா, இல்லை டிவியை பார்த்துக்கிட்டு இருப்போமா, இல்லை மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கோமா? ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற தெருவுகள் தான் நம்ம வாழ்க்கையில். நம்ம எப்படி நடந்துக்குவோம், ஒய்ஃப்கிட்ட எப்படி நடந்துக்குவோம், ஹஸ்பண்ட்கிட்ட எப்படி நடந்துக்குவோம், பிள்ளைகளை எப்படி வளர்ப்போம், அவங்ககிட்ட எப்படி பேசுவோம், அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தெளிவுகள், கேள்விகள் நம்ம வாழ்க்கையில், இந்த சின்ன சின்ன கேள்விகள் ஒவ்வொன்றும் நம்ம உணராமல் செஞ்சுக்கிட்டே போகிறோம். ஆனால் இந்த முடிவுகள்லாம் இந்த இதெல்லாம் பெருசு இல்லைன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் சகஜம்தானுங்க நம்ம செய்கிறது, அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நம்ம நினைக்கிறோம், இல்லவே இல்லை. நம்ம வாழ்க்கை எதை பிரதிபலிக்குதுன்னா நாம் எதை எதை எப்படி முடிவெடுக்கிறோன்றது தான் நம்ம வாழ்க்கை. ஏன் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் நீங்கள் என்னவோ தெரியுங்களா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் எடுத்த முடிவு தான் நீங்கள் இன்றைக்கி, அதோட மொத்தம் தான். இதை தான் இப்படி தான் படிக்கணும், இதான் செய்யணும், அதை தான் செய்யணும். ஒவ்வொரு நாளும் சின்ன வயசுலேருந்து எடுத்த கோடிக்கணக்கான முடிவின் விளைவு தான் இன்றைக்கி வந்து நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, சரிங்களேன்? நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இன்னொரு முடிவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு, இன்னொரு முடிவுக்கு அப்படியே கனெக்ஷன், ஆயிரக்கணக்கான கனெக்ஷனில் சேர்ந்து வடிவமைக்கிறது வர்றது தான் நம்ம வாழ்க்கை. சின்ன சின்ன முடிவுகள் எதிர்காலத்தை நம்மளை இணைக்குது, மறுக்க முடியாமல் நிறுத்த முடியாமல் வரப்போகிற காலத்துக்கு நம்மளை கொண்டு போகுது, கடந்த காலத்துக்கு நம்மளை இணைக்குது. ஒவ்வொரு முடிவும் சின்ன முடிவாக இன்றைக்கி இருக்கலாம், அவன் அந்த ரோட்டில் சின்ன ரோட்டில் போனோம், நடந்து போகலான்னு சின்ன முடிவு தான், ஆனால் அது எவ்வளோ பெரிய விளைவுகள் கொண்டு வந்துச்சு வாழ்க்கையில். இந்த உலகத்திலேயே பெரிய கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி மாறிப்போனானே, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ், தெரிவுகள் நமக்கு இருக்குது. அதில் ஒன்றொன்று தெரிவு செய்கிறது அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது விசுவாசியாக நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன, இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ் வருதுன்னா நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கரெக்டான தெரிவை நான் எப்படி செய்கிறது? என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கணும்னா என்ன, எந்த விதத்தில் என்னுடைய செலெக்ஷனை நான் செய்கிறது? இன்றைக்கி பகுதி, நான் படிக்க போகிற பகுதி, பவுல் தன்னுடைய ஜபத்தை பார்க்க போகிறோம், சிறந்த ஜபம். அந்த ஜபத்தின் விளைவாக இதுக்காகத்தான் ஜபம் பண்ணுற, பாருங்களேன், ரொம்ப முக்கியமான ஜபம். அதை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1-8 வரைக்கும் இது வரைக்கும் பார்த்து நம்ம முடிச்சிருக்கிறோம். பவுலுடைய ஸ்தோத்திரம் அந்த சபை ஆரம்பிக்கு, அந்த சபைக்கு நிருபத்தை ஆரம்பிக்கும் போது அவர் பேசின அந்த 8 வசனங்களில் நாம் 7 சந்தோஷத்தின் ரகசியங்களை பார்த்து கற்றுக்கொண்டோம். யாக்கோபு சொல்கிற மாதிரி இதையெல்லாம் கேட்கறதுனால நமக்கு சந்தோஷம் ஆசீர்வாதம் வந்துடாது, கேட்கிறதை மறந்து போகாமல் அதை உற்று பார்த்து தன்னை அதில் பார்த்து அதில் நிலைத்திருந்து அதை பிடித்து கொண்டு அதில் நிலைத்திருக்கிறவனே பாக்கியவான், அதில் நிலைத்திருந்து அதன்படி தன் வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ளுகிறவனே அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பான். கேட்டு முடிச்சிட்டோம், அது முடிச்சிட்டோம், இனிமேல் படிக்க போகிறது இல்லை, ஆனால் அதில் ஆசீர்வாதம் அதில் நிலைத்திருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ தொடர்ச்சியாக 2வது பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நிருபத்தில் 9-11 வரைக்கும் பவுல் தன்னுடைய ஸ்தோத்திரத்தை முடிச்சுட்டு அவருடைய விண்ணப்பத்துக்கு வர, ஜபத்தில் 2 இருக்கணும் இல்லையா, ஸ்தோத்திரம். நம்ம ஜபத்தில் எப்பவும் விண்ணப்பம் தான் ஜாஸ்தி. இவர் விண்ணப்பத்துக்கு வரார் இல்லைங்களா, என்ன விண்ணப்பம் பாருங்களா, அவர் ஜபம் வேண்டுதல் செய்கிறேன்னு 11வது வசனத்தில் முடிவில் வருது, இங்கிலீஷில் அது ஆரம்பத்திலேயே வருது, வேண்டுதல். இது ஒரு வேண்டுதல் செய்கிறாரு. நம்ம வேண்டுதல் செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோம், தனியிலையும் சர்ச்சிலையும் சரி, ஒரு லிஸ்ட போடுறோம், 1, 2, 3, 4 இதுக்காகலாம் ஜபிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா பல பேர் கமெண்ட்ரிஸ்ல பவுல் அப்படித்தான் ஒரு பட்டியலை போட்டிருக்கிறாரு. முதல்ல அன்புக்காக ஜபிக்கிறாரு, அறிவுக்காக ஜபிக்கிறாரு, பகுத்தறிவுக்காக, அப்புறம் நீதியின் கனிகளுக்காக, அப்படி ஒரு 5-6 லிஸ்ட் போட்டிருக்காருன்னு அநேக பேர் பார்க்குற அநேக கமெண்டேட்டர்ஸ் அப்படித்தான் லிஸ்ட் போட்டு சொல்றாங்க, அதை பற்றி தான் ஜபிக்கிறேன். ஆனால் இதை கொஞ்சம் உர்த்து பார்த்தோம்னா, இதை கொஞ்சம் திருப்பி 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 ஆராய்ந்து பார்த்தோம்னா, இந்த வசனங்களை இந்த முழு ஜபத்திலையும் பவுல் ஒரே விஷயத்துக்காகத்தான் ஜபிக்கிறார், ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் ஜபிக்கிறார். அந்த ஒரு காரியத்தை ஆர்வத்தோடு ஜபிக்கிறார். ஏன்னா அந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா மற்றது எல்லாம் அதனோடு இணைந்து வருகிற காரியங்கள். ஆனால் மையமாக அவர் ஜபிக்கிறது ஒரே ஒரு காரியத்துக்காக. பாருங்களேன், தமிழில் முன்னாடி பின்னாடின்னு இருக்கு, அது குழப்பி தான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா I pray இதுக்காக ஜபிக்கணும். திஸ் அநேக காரியங்களுக்காக பட்டியல் ஜபிக்கிறோன்னா தீஸ்ன்னு வந்திருக்கணும் இல்லைங்களா. ஆனால் திஸ் இது ஒன்றுக்காகத்தான் நான் வேண்டுதல் செய்கிறேன். அதனால் ஒரே ஒரு காரியம், அந்த சபை வளரணும்னு அவருக்கு ஆசை. அந்த சபை வளரணும்னா இந்த ஒரு காரியம் அவங்களில் வளர்ந்தாங்கன்னா மற்ற எல்லாத்துலேயும் வளர்ந்துருவாங்க. அந்த ஒரு காரியத்துக்காக அவர் ஜபிக்கிறார். அவருடைய ஒரே மையமான ஜபம் என்னங்க, தமிழில் குழப்பி இருக்கு, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து சொல்கிறேன். ஒரு காரியம் என்ன, இங்கிலீஷின் படி, உங்கள் அன்பானது இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும் வேண்டுதல் செய்கிறேன். ஒரே காரியம் நான் ஜபிக்கிறது, உங்களுடைய அன்பு அதிக அதிகமாய் பெருகிறதுக்காக நான் ஜபிக்கிறேன். மணிக்கணக்கில் இந்த ஜபத்தை திருப்பி திருப்பி நான் ஆராய்ந்து பார்க்கும்போது எனக்கு மனசில் வந்தது, ஒரு தலைப்பா போட்டேன், இதை விட சிறப்பாக நம்ம யாராவது ஜபிக்க முடியுமா? ஜபம் நம்மளும் பண்ணுறோம் ஜபம். இந்த ஜபத்தை பாருங்க, இன்னும் டிவி ஆன் பண்ணால் ஒரு சபை நடத்திக்கிட்டு இருக்கு ஜபம், ஊர்லேயே பெரிய சபை. என்ன 10-90 minutes ஜபமா, 10 மணிக்கு ஜபத்தை ஆரம்பிப்பாங்க. என்னன்னு 10 மணிக்கு ஆன் பண்ணி பார்த்தா ரப சிவ கப சிவ அதான் ஜபம். என்னையா இப்படி ஜபம் பண்ணுறீங்க, ஆவியோடு எங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது யார் ஜபம் அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஜபத்தை என்னத்தை கேட்டால், இந்த பெங்களூர் பட்டணத்தில் சபை ஒன்றாகி சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சுகம் கிடைக்கணும் ஆண்டவரே, எல்லோருக்கும் செழிப்பு கிடைக்கணும், எல்லோருக்கும் பணம் கிடைக்கணும், வசதி கிடைக்கணும், எல்லோரும் காரில் வரணும் ஆண்டவரே, ஜபிக்கிறோம் ஆண்டவரே, இதுதான் ஜபம். இதான் பரலோகத்துலேருந்து பேசிட்டு வந்த பாஷையில் அதெல்லாம் ஒரு ஜபமான அருவறுப்பாக இருக்கு. இந்த ஜபத்தை பாருங்க, என்ன அதிசயம், என்ன அதிசயம், இதை விட சிறந்த விதத்தில். ஆனால் பைபிளே சிறந்த ஜபம் கர்த்தருடைய ஜபம் தான், அது மவுண்ட் எவரெஸ்ட், அதை எட்ட முடியாது. ஆனால் அதில் ஒரு பாகமாக ஒரு சவாலாக உங்களை கேட்குறேன், இதை நான் உங்களுக்கு புரிய வச்சுட்ட உடனே நீங்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க, இதை விட சிறப்பான ஜபம் என்கிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இதை விட சிறப்பான ஜபம் கிடையவே கிடையாதுங்க. பார்ப்போம், அதை மூணு தலைப்பில் இந்த ஜபத்தை பார்த்து புரிஞ்சுக்குவோம். முதலாவது தலைப்பு, வேதத்தின் அன்பின் வளர்ச்சிக்காக ஒரு வேண்டுகோள், மையமான ஜபம். ரெண்டாவதாக வேத பிப்ளிக்கல் லவ், வேதத்தின்படி இருக்கிற அன்பிலிருந்து பிரிக்க முடியாத ரெண்டு தன்மைகள். மூணாவதாக அந்த வேத அன்பின் விளைவாக வருகிற நடைமுறை காரியங்கள். ஓகே, மூணு காரியங்கள். ஒரு சென்ட்ரல் ப்ரேயர் ஃபார் த க்ரோத் ஆஃப் பிப்ளிக்கல் லவ், வேத அன்புக்காக, தெய்வீக அன்பின் வளர்ச்சிக்காக செய்கிற மையமான ஜபம். அவர் ஜபம் இது ஒன்றுக்காகத்தான் செய்கிறார். அது என்ன அப்படின்றத முதலாவது பார்ப்போம். இது மேல் பார்வையான ஜபம் இல்லை, நம்ம நினச்சிக்க கூடாது நம்முடைய ஜபம் என்ன. ரெண்டு பிரச்சனை நம்முடைய ஜபங்களில், அதில் ஆழமான உணர்ச்சி ஊக்கம் இருக்கிறது இல்லை, ரெண்டாவது என்ன, ஆழமான உயர்ந்த சிந்தனைகள் இருக்கிறது இல்லை. கரெக்டா, ரொம்ப உயர்ந்து சிந்திச்சு ஜபம் பண்றது இல்லை நம்ம, ஊக்கத்தோடு. ஆனால் பவுல் அப்படியா பண்ணுவார், அம்மா அவருடைய ஆழமான உணர்ச்சிகள் என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்துவனுடைய உருக்கமான உருக்கத்தில் உங்களுக்காக ஏங்குறேன்னு கடல் மாதிரி பொங்குது அவர் இருதயம் உணர்ச்சிகள். இருதயம் வெடிக்கிற அளவுக்கு உணர்ச்சி நிறைஞ்சு ஊக்கத்துல இருக்கிறார் அவரு. அது மாத்திரைய சிந்தனை பத்தி என்ன சொல்றது, மனுஷன் கழுகு மாதிரி மூளை, அப்படியே உயர்ந்த விசாலமான சிந்தனைகள், உயர்ந்த சிந்தனைகள். அப்பேற்பட்ட இருதயத்திலிருந்து, அப்பேற்பட்ட உயர்ந்த மூளையிலிருந்து ஒரு ஜபம் வருதுன்னா அது சிறந்த ஜபம். அவர் பாருங்களேன், அவருடைய ஸ்தோத்திரத்திலேயே எவ்வளோ அதிசயங்கள் இருக்கிறத பார்த்தோம், எவ்வளோ ஆழங்கள் இருக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அவருடைய விண்ணப்பத்திலையும் அதிசயம் இருக்கிறது, ஆழத்தையும் அதிசய சிந்தனை இருக்கிறதும் பார்க்குறோம். அவர் அந்த ஜபத்தை சொல்றது மாத்திரம் இல்லை, அந்த ஜபத்தை ஏன் செய்கிறேன்ற அதனோட ஊக்க காரணங்களையும் அந்த ஜபத்தினால் வருகிற விளைவுகளையும் அந்த ஜபத்தில் போட்டிருக்கிறார். நான் ஏன் இதை செய்கிறேன், இதுக்காக இது இந்த ஜபத்தின் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், எல்லாமே அதில் வருது. அவருடைய மூல அதிசயங்க நம்ம சொன்ன மாதிரி தமிழில் குழப்பி இருந்தாலும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். 9வது வசனத்தில் முதலாவது அவருடைய ஜபம் என்ன, உங்கள் அன்பானது இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அது பெருக வேண்டுதல் செய்கிறேன், அன்பு பெருகணும். முதலாவது அன்பு பெருகணும், அதான் மையமான ஜபம். உங்களுடைய அன்பு வளரணும், அது பெருகணுன்ற ஒரு வார்த்தை வந்து அது பல நிறங்கள் உள்ள வார்த்தை. இங்கிலீஷில் வேறு வேறு டிரான்ஸ்லேஷனில் வேறு வேர்டு போட்டிருப்பாங்க. பெருகணும் அப்படின்னா மல்டிப்ளை. ஆண்டவர் ஆதாமை பார்த்து என்ன சொன்னார், பழுகி பெருகு, உரலா நிரப்பு, அந்த மாதிரி ஒரு வார்த்தை, பழுகி பெருகட்டும்ப்பா அன்பு. இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை எடுத்துட்டு அவ்வளோதான், கொஞ்சம் தான், ஆனால் அதை பெருக்கினார் எவ்வளோ, ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடும்படிக்கு. அந்த மாதிரி ஒரு வார்த்தை, உங்கள் அன்பு அப்படியே பெருகட்டும், அப்படியே பெருகி நிறைய வளரட்டும், வளர்ந்துக்கிட்டே போகட்டும். இன்னொரு வார்த்தை பொங்கி வழியட்டோன்ற ஒரு வார்த்தை. ஒரு டேங்க்கு ரொம்பி தண்ணி அப்படியே வழியுதுன்னா, எங்கள் வீட்டில் 3 மாடி கட்டியிருக்கோம், ஒரு சம்பு பெரிய சம்பு கட்டியிருக்கோம். நான் ஒரு வாட்டி மோட்டரை போட்டுட்டு பிரசங்கம் தயார் பண்ண போயிட்டேன். நான் பிரசங்கத்துக்கு தயார் பண்ண போனேன்னா என்ன ஆகும், உலகமே மறந்து விடுவேன். அதனால் மோட்டர் போட்டதை மறந்து விட்டேன். அந்த மோட்டர் ரொம்பி, அந்த சம்பெல்லாம் ரொம்பி, பெரிய சம்பு அது ரொம்பி, அந்த தண்ணியெல்லாம் வழுவி வெளியே வந்து அந்த தெருவெல்லாம் ரொம்பி, அப்புறம் யாரோ வந்து கத்தி என்னங்காச்சின்னு கூப்பிடும் போது வந்து பார்த்தா தெருவே ஜோராக மழை பெஞ்ச மாதிரி வழுவி தெருவெல்லாம் தண்ணி போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வார்த்தை, உங்கள் அன்பு உங்கள் இருதயத்தை வரும் ரொம்பட்டோன்னு இல்லை, அது ரொம்பி ரொம்பி ரொம்பி. உங்கள் தெரு மாத்திரம் இல்லை, பெங்களூரில் இருக்கிற ஒவ்வொரு தெருவும் வழுவி போட்டோம்ப்பா அன்பு. அந்த மாதிரி நிரம்பட்டும் பெருகட்டும். என்ன வார்த்தை அன்புன்றார், என்ன வழுவி போகணும், அன்பு. நமக்கு அன்பு என்ன ஒன்று, ஆஹா அன்பு, அன்புனா நம்மளை அப்படியே அன்பாக பேசுகிறவங்க, நம்மளை கண்டிக்காதவங்க, நம்மளை பார்த்து சாஃப்டாக ஒரு ஸ்ரூடாக திட்டாத அப்படியெல்லாம் பேசுகிறவங்க தான் அன்பு. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அன்பு ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஒரு அந்த அன்பு இல்லை, இது சாஃப்டாக பேசுகிறவங்க, நம்மளை கண்டிக்காதவங்க, அந்த அன்பு இல்லை. வேத அன்பு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அன்புக்கும் ஒப்பில்லாத அன்பு. ரொம்ப அது பிரச்சனை என்னன்னா, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எல்லாத்துக்கும் அன்பு நம்ம போட்டுடுறோம். அப்பா மகன் மேலே அன்பு, காதலர்கள் ஒருத்தர் ஒருத்தர் மேலே அன்பு இல்லைங்களா, ஒருத்தர் மேலே பரிதாபப்பட்டா அன்பு, எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை ஆயிடுச்சு. கிரேக்கில் 7 வார்த்தைகள் இருக்கு தெரியுமா அன்புக்கு, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அதை விட பெரிய வார்த்தையைத்தான் பவுல் யூஸ் பண்ணுறார். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற சுயநலது அன்பு உலக பிரகாரமானது, பாவ உலகத்தில் உண்மையான அன்பே இல்லை. அது இருக்கிற அன்பெல்லாம் சுயநலமான அன்பு, இல்லை ஒரு இச்சையான அன்பு, இல்லைன்னா ஒரு சிந்தனை இல்லாத அன்பு, ஒரு மிருக உணர்ச்சிகள் தான் இங்க. என்ன இருந்தாலும் சரி இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ஒரு லோ ஹியூமன் எமோஷனல் அனிமல் ஃபீலிங்ஸ் தான் இல்லைங்களா, மிருக உணர்ச்சிகள் தான். பெற்றோர்களுக்கு இருக்கிற அன்பு, காதலர்களுக்கு இருக்கிற அன்பு. ஆனால் கிரேக்கில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் இருக்கிற அன்புக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்டோரேஜ். அதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோர் அதுக்கு ஸ்டோரேஜ்னு வார்த்தை. நண்பர்கள் சகோதரர்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு ஃபிலியான்ற ஒரு வார்த்தை. காதலர்கள் வைத்திருக்கிற அன்பு லூடஸ் என்ற வார்த்தை, ஒரு இச்சையோடு காம மோகத்தோடு ஈரோஸ் என்ற ஒரு வார்த்தை, எரோஸ்னு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து பரிதாகப்படுறதுக்கு பேரு ஸ்பிளாக்னோசோமியான்ற ஒரு வார்த்தை. அந்த மாதிரி கிரேக்கில் பல வார்த்தைகள் அன்புக்கு இருக்கு. ஆனால் பவுல் என்ன பண்ணுறார், அந்த வார்த்தைகளை எல்லாம் விட்டுட்டு அகாப்பேன்ற உயர்ந்த அன்பின் வார்த்தையை பயன்படுத்துறார். நம்ம அன்புனா இந்த உலகத்தில் இருக்கிறது ஏதோ நினைச்சுக்க கூடாது. நான் ரொம்ப அப்போ என்னை பற்றி தான் பேசுகிறார் போல இருக்கு, நான் ரொம்ப அன்பானவர், உங்களை பற்றி பேசலை, இது தெய்வீக அன்பை பற்றி பேசுகிறேன். தெய்வீக அன்பு கிரேக்கிலேயே உயர்ந்த வார்த்தை அகாப்பே. அகாப்பேனா அது நிபந்தனையற்ற தெய்வீக அன்பு. அது ஒருத்தர் மேலே பார்த்து அவங்க மேலே இருக்கிற கவர்ச்சியிலையோ அவங்க மேலே இருக்கிற உறவின் அடிப்படையிலையோ இல்லை அவங்க மேலே இருக்கிற பரிதபிப்பினாலேயோ வருகிறது இல்லை அந்த அன்பு. உணர்ச்சியில இல்லை, இது சித்தத்துல இருந்து. நீங்க எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் பேடா இருந்தாலும், உங்களை எனக்கு எவ்வளவுதான் கெடுதல் செஞ்சிருந்தாலும், நீங்க எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்தாலும் உங்களை நான் அன்பு செய்வேன் என்ற சித்தத்தினால் வருகிற அன்பு. அது மனுஷனால முடியுமா, அவங்களால முடியுமா? இல்லை, அது கடவுளுடைய, அதனோட ஊற்று கடவுளானவர். அது கடவுளுடைய கிருபையினால கடவுளுடைய பிள்ளைகளுக்குள்ள வருகிற அன்பு. அது இது அகாப்பே, உயர்ந்த தெய்வீக சித்தத்தின் அன்பு. கடவுள் தான் அந்த அன்பை கொடுக்கிறாரு அவர் பிள்ளைகளுக்கு, அவங்க இருதயத்தில் ஒரு கிருபையாக கொடுக்கிறார். யோவான் சொல்ற மாதிரி தேவன் அன்பா இருக்கிறார், அவர்கிட்ட இருந்து அவர் தான் முதல்ல அன்பு செய்கிறவர். த சோர்ஸ் ஆஃப் திஸ் லவ் கடவுள். அதனால தான் பவுல் அந்த அன்பை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அந்த அன்பு நமக்குள்ள வளரணுனால யார் தான் வளர்க்க செய்யணும்? ஆண்டவர் தான் செய்யணும். அதுக்காகத்தான் ஜெபம் பண்றார் பவுல் வந்து சொல்லலை, நீங்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் மேலே உங்கள் உணர்ச்சிகளை தூண்டிக்கிட்டு அப்படியே பாசமாக போங்குங்கன்னு சொல்லலை. இது மனுஷ உணர்ச்சிகள் அடிப்படையில் இல்லை, இது கடவுள்கிட்ட இருந்து வரணும். கடவுள் அதை வருது மாத்திரம் இல்லை, அது கடவுள் தான் வளர்க்க முடியும். அதுக்காகத்தான் அவங்க அன்பு அதிக அதிக பெருக நான் வேண்டுதல் செய்கிறேன், கடவுள் அதை செய்யணுமப்பா. தெய்வீக அன்பு ஒருத்தரை பார்த்து தன்னுடைய ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து அதனால் கவரப்பட்டு உணர்ச்சியின் அடிப்படையில் சென்டிமெண்ட் விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் வருகிறது இல்லை, ஒரு அழகை பார்த்து கவர்ச்சியை பார்த்து வருகிறது இல்லை. தேவன் எப்படி நம்மளை கொஞ்சம் கூட கவர முடியாத அருவெறுப்பாக இருக்கும் போதும் அன்பு செய்ய ஒரு சித்தம் கொண்டாரோ அந்த மாதிரி சித்தத்தின் அன்பு, தெரிவின் அன்பு இல்லைங்களா? அது அந்த அன்புக்கு ஒன்று குறைந்தர் 13 அருமையான விளக்கங்கள் இருக்கிறது. இவர் என்ன சொல்றாரு, அந்த அன்பை உங்களுக்கு கொடுக்கட்டும் ஆண்டவர்னு சொல்லலை, ஏற்கனவே அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா விசுவாசி ஆகும்போது பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது அந்த அன்பின் விதையை நமக்குள்ள நாட்டிடுறார். எல்லா விசுவாசிக்கும் இந்த அன்பின் விதை இருக்கும், அந்த அன்பு வளர்கட்டும், அது வளர்க்கப்படணும், அது வளர வேண்டிய அன்பு. அது அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் பாருங்களேன், அது அதிகமாக வெளிப்படணும், அந்த அன்பின் வெளிப்படணும், அதிக அதிகமாக வெளிப்படணும் பாருங்களேன். கொஞ்சத்தில் ஆரம்பித்தாலும் அது அதிக அதிகம் அளவுக்கு வளரணும். இந்த பெரிய அப்போஸ்தலன் அந்த பிலிப்பியர் சபைக்கு எழுதும் போது அவங்க முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே லிடியா கண்ணை திறந்த உடனே அவங்க அன்பை பார்த்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த அம்மா முதல்ல என்ன செஞ்சிச்சு, அவங்கள வரவேற்று அவங்க வீட்டில் அவங்கள உபசரிச்சிச்சு, அன்பு காட்டல. இவர் ஒருவேளை யாருன்னு கூட தெரியாது, ஊரை விட்டு ஊரை வந்த யூதன், ஒருவேளை திருடனாக இருக்கலாம், வீட்டில் கிரில்ல திருடிட்டு போயிட்டார்னா அந்த அம்மா பெரிய பணக்கார, அதெல்லாம் பார்க்கலையே. அந்த அன்பை வெளிப்படுத்துச்சு, அவங்கள வரவேற்று அவங்கள உபசரித்து அவங்கள அந்த சபை வளர்றதுக்கு தன்னுடைய வீடை கொடுத்துச்சு, அந்த வீட்டில் தான் கொடுச்சு. அந்த ஜெயிலரும், அந்த பிலிப்பியன் ஜெயிலரும் பவுலுக்கு அந்த காயத்தெல்லாம் சரி பண்ணி அவங்க வீட்டில் வரவேற்றார். அந்த அன்புனால தான் அந்த சபை வளர்ந்துச்சு. அந்த அன்பு பவுலுக்கு எல்லா சபைகளை விட அதிகமாக அன்பு காட்டினவங்க யாரு? பிலிப்பியர் சபை தான். ஆனால் எவ்வளோதான் நமக்கு அன்பு இருந்தாலும் சரி, அந்த அன்பில் நம்ம வளரணும். பிலிப்பியர் சபை எல்லா சபையை விட அன்பின் சபையாக இருந்தாலும் உங்கள் அன்பு வளரணும்னு ஜெபிக்கிறார். ஏன் அன்பு ஆழத்துலேயும் அகலத்துலேயும் வளரணும், அதுதான் என்னுடைய பிரதான ஜபம். 10 வருஷமாக எனக்கு ஊழியம் செஞ்சு, எனக்கு அன்பு செஞ்சு, சுவிசேஷத்தில் என்ன பார்ட்னராக இருக்கீங்க, உங்களுக்கு நான் செய்கிற மிகப்பெரிய ஜபம் உங்கள் அன்பு வளரும். பாருங்களேன், யார் மேலேங்க அன்பு? பவுல் மேலே அன்பு வளரணும்னு கேட்குறாரா? என் மேலே அன்பு வளர்ட்டோன்னு மனுஷ மேலேயா தேவன் மேலேயா நம்ம ஒரு கேள்வி கேட்டோன்னா பவுல் நமக்கு என்ன சொல்லுவார்? உங்களுக்கு அன்பை பற்றியே தெரியாதுப்பா. ஏன்? தேவனை நாம் அன்பு செய்தால் மற்றவங்களையும் நம்ம அன்பு செய்வோம். தேவனை அன்பு செய்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு சகோதரனை அன்பு செய்யாத போது அவன் பொய்யனா இருக்கிறான். தேவன் மேலே இருக்கிற அன்போ மனுஷர் மேலே இருக்கிற அன்போ பிரிக்க முடியாது. இது தேவன் மேலேயும் மனுஷருக்கு மேலேயும் அன்பு வளரணும்னு அவர் ஜபம் பண்ணுறார். பாருங்களா, அவங்க அன்பு வளரணும், அதான் அவருடைய பிரதான ஜபம். என்னங்க பாஸ்டர், நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்கிறோம், எது எதுக்கு அதுக்காக ஜபம் பண்ணுவீங்க, எதுக்காக ஜபம் பண்ணுவீங்கன்னா நீங்க என்னவோ அன்புக்காக ஜெபம் பண்றத பத்தி எங்களுக்கு விளக்குறீங்களே. எத்தனை பேர் நம்ம அன்பை பத்தி ஜெபம் பண்ணிருக்கிறோம். இங்க ரபா ஷிபா கபான்றவங்க அன்பை பத்திய ஜெபம் பண்றது இல்லையே. அவ்வளவு பரிசுத்தாவிக்கிட்ட இருந்து பேசி வந்தவங்க முதல்ல அன்புக்காகத்தான பவுல் அன்பு முதல்ல ஜெபம் பண்றாரு. அவங்க ஒருத்தரும் அன்பை பத்திக்காக ஜெபம் பண்ணது நான் கேட்டதே இல்லை. ஏன் நம்ம யாரும் ஜெபம் பண்ணது கேட்டதே இல்லையே. ஏன் பவுல் அன்புக்காக ஜெபம் பண்றாரு? நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கும் போது ஏன் அதுக்காக ஜெபம் பண்றாரு? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் பவுலுடைய ரகசியங்கள் அவர் ஒன்னா வெளிப்படுத்தி சந்தோஷத்துக்கு மிக உயர்ந்த ரகசியமாக என்னத்தை சொன்னாரு, என்னத்தை பார்த்தோம்? அவருடைய அன்பு இல்லைங்களா. அவருடைய அன்புனால் அன்பு தான் அந்த சமுத்திரம் மாதிரி சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. முதலாவது நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா அன்புல வளரணும். ரெண்டாவது அந்த அன்புனால வருகிற விளைவுகளை அவர் எடுத்து சொல்றாரு. ஏன் நான் உங்களுக்காக அன்புக்கு ஜெபம் பண்றேன்னா, அன்பு பைபிள், பைபிளுடைய மைய சத்தியமே அன்புங்க. The doctrine of the Bible is love. நம்ம நினைக்கிற அன்பு இல்ல, தெய்வீக அன்பு. எல்லா கிருபைகளை விட சிறந்த கிருபை, ராணி மாதிரி ராஜா மாதிரி நிக்கிற ஒரு கிருபை, ஒரு தாய் கிருபைனா அது அன்பு தான், தெய்வீக அன்பு தான். ஏன் முழு புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அன்புன்னு சொல்லு. ஒருவன் அன்பு செய்தால் அவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். முழு பைபிளே சுருக்கி ஒரே ஒரு கடமையில சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? தேவனை அன்பு செய், மற்றவங்களை அன்பு செய். அதுதான் முழு பைபிள் இல்லைங்களா. முழு பைபிளின் சுருக்கமே ஆண்டவர் அப்படித்தான் சொல்லி கொடுத்தார். 1 கொரிந்தியர் 13 தெளிவாக எல்லா கிருபைகளை விட உயர்ந்த தாய் கிருபை, உயர்ந்த கிருபை எது என்றார் பவுல்? அன்பு இல்லைங்களா. உனக்கு எவ்வளோதான் அறிவு இருந்தாலும், எவ்வளோதான் விசுவாசம் இருந்தாலும், உடம்பே சுட்டெரிக்கிற மாதிரி தியாகங்கள் செய்கிற ஆளா இருந்தாலும், இந்த தெய்வீக அன்பு உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு யூஸ் இல்லைன்னு இல்லைங்களா, ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசியில் அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது கடைசியில் இதுதான் நிலைத்திருக்கும், விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவைகளில் பெரிதா பிரதானமானது. அன்பே பெரியது, அன்புதான் பெருசு. அன்பு பெருசு மாத்திரம் இல்ல, அன்பு தான் எல்லா மற்ற கிருபைகளுக்கும் தாய். நீ அன்புல வளரலன்னா ஒரு ஒன்னுலயே வளர மாட்டேன். கலாத்தியர் 5:22 அந்த 9 ஆவியின் கனிகள் காட்டும் போது அதுல முதலாக பிரதானமாக கனி என்ன? ஆவியின் கனியோ? அது ஆர்டர்ல முதல் மாத்திரம் இல்ல, அதுதான் வேறு வித்து. அது இருந்தா தான் உனக்கு சந்தோஷம் வரும் அடுத்தது, அது இருந்தா தான் உனக்கு சமாதானம் வரும், அது இருந்தா தான் உனக்கு நீடிய சாந்தம் வரும். அன்பு இல்லைன்னா ஒன்றும் வராது. அன்புல வளரலன்னா நீ வளரவே முடியும், ஒன்றும் வளரலன்னு அர்த்தம். அன்பு, அதனால தான் அன்பு பிரதானமாக பவுல் அந்த சபைகள் எல்லாம் நாட்டி அந்த சபைகள் வளரணும். இப்போ அந்த சபைகள் வளரணும்னா முதல்ல என்ன வளரணும்? எந்த நிருபத்தை எடுத்து பாருங்க, முதல்ல அவர் ஜெபிக்கிறது மற்ற சபைகளுக்கு எதுக்காக ஜெபிப்பாரு? ரபா ஷிபா ஜபம் இல்ல, அது வரணும் செழிப்பு வரணும்னு இல்ல, நீங்கெல்லாம் சுகமா. முதல்ல உங்க அன்பு வளரணும், உங்க அன்புக்காக. எபேசியர்ல சொல்ற, நான் திதாக்கு முன்பதாக முழங்கால் படி போட்டு நான் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன்? ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் நீங்க அறியணும். உங்க அன்புல வளரணும், அதுல வளரலன்னா நீ எதுலயோ வளர முடியாது. அதில் வளரலன்னா ஒரு சந்தோஷம் இருக்க முடியாது, சமாதானம் இருக்க முடியாது உன் வாழ்க்கையில். வேதத்தின் பிரதான இயேசு கிறிஸ்துவே நம்மளை பார்த்து, இதனால் உலகம் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ள முடியும். இதனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கு பார்த்து, அதனாலயா? நீங்கள் எவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணி கோட் போட்டுன்னு வரீங்க, அதனாலயா? எதனால? ஒருவர் ஒருவர் மேல இருக்கிற அன்புல நீங்க வளர்றத பார்த்து, இதனால் என்னுடைய சீஷர்கள் என்று அறிவீர்கள். ஆகவே இந்த பிரதான காரியம் வேதமே பிரதானமா எடுத்து வைக்கிற அன்புன்னு பார்க்கிறோம். அதை அறிந்த பவுல் மிக முக்கியமாக, நான் ஒரே காரியம் தேவையானது ஒன்றே, அதுக்காக ஜெபிக்கிறேன், உங்க அன்பு பெருகி பெருகி வளரும். ஓகே, அது முதல் பிரதானமா பார்க்கிறோம். ரெண்டாவது தலைப்பாக இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஏன் ஜெபிக்கிறாருன்னு, ரெண்டாவது தலைப்பாக இந்த அன்புக்கு பிரிக்க முடியாது இருக்கக்கூடிய ரெண்டு, வேத அன்புக்கு பிரிக்க முடியாது இருக்கிற ரெண்டு தன்மைகள் என்ன? 9 வசனத்துல உங்கள் அன்பானது எதுல வளரணும்? அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிக அதிகமாய் பெருகவும். ரெண்டு விஷயத்தில் வளரணும் இந்த அன்பு. முதலாவது அறிவில், ரெண்டாவது உணர்விலும். தமிழில் இங்கே தான் கையை விட்டாங்க நம்மளை. பாவம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓஹோ ரொம்ப உணர்வாக இருக்கணும் போல இருக்குதுன்னு. அப்படின்னா உணர்வில், அறிவிலையும், இன்னொரு வார்த்தை அதுக்கு என்ன சொல்லலாம்னா பகுத்தறிவிலையும் இல்லை விவேகத்திலையும். அந்த ரெண்டு வார்த்தையை போட்டிருக்கலாம், அறிவிலையும் பகுத்தறிவு இல்லை விவேகம்னு போட்டிருக்கலாம். ஆனால் என்ன போட்டாங்க, உணர்வுன்னு போட்டாங்க, தப்பு. பிரதானமாக அன்பில் வளரணும். அந்த அன்பில் தனியாக வளரக்கூடாது. தனியாக வளர்ற அன்பு வேத அன்பு இல்லை. அதோடு சேர்ந்து அறிவிலையும் பிரிக்க முடியாத ரெண்டு தன்மைகள், அறிவிலையும் பகுத்தறிவிலையும் வளரணும். ஒரு படத்தை நான் உங்களுக்கு பயன்படுத்தினா, அன்பு தான் உடம்பு. அந்த அன்பில் ரெண்டு கை, பிரிக்க முடியாத ரெண்டு கை இருக்கிறது. ஒரு பக்கம் அறிவு, இன்னொரு பக்கம் பகுத்தறிவு. இது ரெண்டுக்கு வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? அறிவு, நான் கிரேக்க வேர்டில் எபிக்னாசிஸ் என்ற ஒரு வார்த்தையில், உண்மையான ஆழமான தேர்ந்த அறிவு. சும்மா ஏதோ மேல் பார்வையான பொய்யான அறிவு இல்லை. ரொம்ப படிப்படியாக சிஸ்டமேட்டிக்காக புரிஞ்சு புரிஞ்சு அந்த அறிவில் வளர்ந்து 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 துல்லியமாக முறையாக அறிவில் வளர்ந்து அறிவு ரொம்ப அதில் தேர்ந்த அறிவில் வளரணும். அதுதான் அவர் சொல்றார், நிச்சயமான அறிவு. எந்த எந்த அறிவை பத்தி பேசுறாரு? வேத அறிவு, ஆண்டவரை பத்திய அறிவு, ஆவிக்குரிய உண்மைகளை பற்றிய அறிவு. கடவுள் யாரு, மனுஷன் யாரு, உலகம் என்ன, பாவ நிலைமை என்ன, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வெளிப்பாடின் அறிவுல எப்படி நீங்க வளரணும்? முழுமையாக தேர்ந்தவர்களாக படிப்படியாக முழுமையாக வளரணும், துல்லியமாக வளரணும். ஆழமான இறையல் அறிவு, வேதம் சொல்லுகிற அறிவு உங்ககிட்ட இருக்கணும். இந்த அன்பு அறிவில்லாத அன்பு இல்லை. சில பேர் அன்பு அறிவே இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த அன்பு அறிவுனால நடத்தப்படுகிற அன்பாக இருக்கணும், அறிவுனால கட்டுப்படுத்துகிற அன்பாக இருக்கணும். இது மேல் பார்வையான அறிவு இல்லை, தேர்ந்த உண்மையான புரணமான அறிவு. அன்புக்கு கண் இல்லை, அறிவு இல்லைன்னுவாங்க. இல்லை, வேத அன்பு அப்படி இல்லை. இது அன்பினால் நடத்தப்பட்டு அன்பினால் கட்டுப்படுத்தப்படுகிற அன்பு. இது எத்தனையோ பேர் அன்பின் பேரில் செய்கிற அட்டூழியம் நம்ம என்ன சொல்றது? ஒரு பொண்ணு வந்து, அந்த ஆள் அவிவிசுவாசி, ஆனால் அவர் மேலே எனக்கு மாபெரும் அன்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த அன்பில் நான் என்ன பண்ணணும் நினைக்கிறேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வேத அன்பா? அவன் அவிவிசுவாசி இல்லையே. அந்த அன்பு வேதத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிற அன்பு இல்லையே. வேதம் என்ன சொல்லுது? அவன் அவிசுவாசியா இருந்தா அந்நிய நுகத்தில் நீ பிணைக்காது இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவிசுவாசியோட அன்பு வைக்கிறது தப்பு. அந்த அறிவில்லாத அன்பு அது. இன்னும் சில பேர், என் பிள்ளைகளுக்காக நான் எதுவானாலும் செய்வேன், என்னன்னா செய்வேன், அது அன்பா? அது அட்டூழியம். அது அது அன்பு இல்லை. அளவு கடந்த விக்ர ஆராதனை பாஸ், கடவுளை விட அவனுக்கு முக்கியமா, கடவுள் வார்த்தையை விட அந்த அன்பு முக்கியமா. சில பேர் அப்படி வெறித்தனமா போயிடுறாங்க. அதுதான் அந்த பரிதபிப்புலையும் பிள்ளைகள் மேல இருக்கிற பாசத்திலையும், நான் என்னன்னா செய்வேன் என் பிள்ளைகளுக்காக இல்லையே. அதான் ஆண்டவர் கண்டிக்கிறாரு. அது கண்டிக்கப்பட வேண்டிய அன்பு. ஆண்டவருடைய கட்டுப்பாடுக்குள்ள அவங்களை சிச்சையிலையும் வேத வழியிலையும் நீ வளர்க்கணும் பிள்ளைகளை இல்லைங்களா? அது அன்பு இல்லை. அது வேதத்தின் அறிவினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய அன்பு. வரீங்களா? நம்ம அன்பு வந்து உலகத்தை பார்த்து படிக்கக்கூடாது, வேதத்தை பார்த்து படிக்கணும். பவுலுக்கு நல்லா தெரியும் எவ்வளோத்தான் அன்பு ஒருத்தருக்குள்ளே இருந்தால், வேத அறியாமல் காண்டி இருந்து, வேத அறிவுக்காண்டி அவங்களுக்கு இல்லாமல், சத்திய அறிவில் அவங்க வளர்கிறவங்களா இல்லைன்னா உண்மையான தெய்வீக அன்பு அவங்க மனசில் இருக்கவே இருக்காது. நீங்கள் நம்புறீங்களா? இதை ஒன்று வேதத்தை நம்பணும், இல்லை நம்ம கலாச்சாரத்தை உலகத்தை பார்த்து நம்பணும், எதை நீங்கள் நம்ப போகிறீங்க? இப்போ கேத்தலிக்லலாம் எவ்வளோ சிஸ்டர்ஸ் அன்பாக இருக்கிறாங்க, எவ்வளோ கேத்தலிக் மக்கள் அன்பாக இருக்கிறாங்க, அவங்க அன்பாக இருக்காங்க, அந்த சர்ச்சில் அன்பாக இருக்காங்க, அந்த பெந்தகோஸ்தல சர்ச்சில் எவ்வளோ அன்பாக இருக்காங்க. வேத சத்தியம் இல்லாத இடத்துல, வேத சத்தியத்தில் வளராதவங்களுக்கு உண்மையான வேத அன்பு இருக்கவே முடியாது. நீங்கள் நம்புறீங்களா? பிப்ளிக்கல் லவ் இல்லாது. ஏன்னா அந்த வேத அன்பு வந்து அறிவேத அறிவோடு சம்பந்தப்பட்டது. சரிங்களா? இதை நம்ம பார்த்து படிக்கணும். சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக துல்லியமாக தேவனை பற்றி அருகில அறிவில் வளர்றதோடு ஆண்டவர் நமக்கு எவ்வளோ செஞ்சிருக்கார், அவர் ரட்சிப்பு எவ்வளோ பெருசு, எவ்வளோ மகத்தானது, எவ்வளோ அதிசயமான அன்பு காமிச்சிருக்காரு. அவர் அன்பு அறிய அறியத்தானுங்க நம்ம அன்பில் வளர முடியும். அறிவில் வளராமல் எப்படிங்க ரட்சிப்பு என்ன, எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு இது, எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாருன்னு ஆண்டவரையும் ஆண்டவருடைய அன்பு அதிசயத்தையும் அவர் வார்த்தையிலேருந்து பார்க்கும்போது தானே நம்ம அந்த அறிவின் மூலமாக தானே அன்பு வளர முடியும். அந்த அறிவில்லாத அன்பு இருக்குதுன்னா நம்பாதீங்க, அது அன்பு இல்லை, ஏமாற்றம், அது வஞ்சகம். அது வேத அறிவில்லாமல் வருகிற அன்பு, வேத அன்பு இல்லை. பாருங்களேன், ஓகே, ரைட் ஹேண்டில் இதான் ரைட் ஹேண்ட் இல்லையா, ரைட் ஹேண்டில் இந்த வேத அறிவு இருக்கணும். ரெண்டாவதாக இவர் என்ன சொல்றாரு, பகுத்தறிவு இல்லைன்னா விவேகம் சொல்லலாம். இந்த வார்த்தை டிசர்ன்மெண்ட் இங்கிலீஷ்ல வருது. டிசர்ன்மெண்ட்னா பகுத்தறிவு, அறிவு மாத்திரம் இல்லை பகுத்தறிவு. புதிய ஏற்பாடுல இங்க ஒரு இடத்துல தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு தொடர்பான இதே நிறத்துல குடும்பத்துல வருகிற இன்னொரு வார்த்தை எபிரேயர் 5:14 நீங்க அதை எடுத்து பார்க்கலாம். பவுல் அன்புல நீங்க வளரணும். அந்த உண்மையான வேத அன்புக்கு ரெண்டு கையங்க இருக்கு. ஒரு கை அறிவு, வேதத்திலிருந்து வருகிற அறிவு, தேவனை பற்றிய அறிகிற, தேவனுடைய வெளிப்பாடிலிருந்து வருகிற அறிவு. இன்னொரு கை பகுத்தறிவுன்றார். அப்படின்னா என்ன பகுத்தறிவு? 14 படிங்க, 5:14.
பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானாந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தவும்.
இங்க அந்த ஒரு வார்த்தை நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்க, அந்த வார்த்தை தான் இங்கேயும் பகுத்தறிவுன்னு வருது. பவுல் என்ன பண்றாரு, வெறும் அறிவுக்காக இல்லை, இன்னொன்னு என்ன இருக்கணும், வேத அன்புக்கு பகுத்தறிவு இருக்கணும். அதுல இங்க என்ன எபிரேயர் போட்டிருக்கிறாரு, பகுத்தறிவுனா என்ன தெரியுமா, இது நன்மை இது தீமைன்னு பகுத்து பார்த்து ஒப்பிட்டு பார்த்து அனலைஸ் பண்ணி இது தப்பு இது கரெக்டுன்னு புரிந்து கொள்ற பகுத்தறிவு, டிசர்ன்மெண்ட். பாருங்களேன், பவுல் சொல்ற வார்த்தை அந்த எபிரேயர்ல சொல்ற வார்த்தையை விட உயர்ந்த வார்த்தை. என்ன வார்த்தை டிசர்ன்மெண்ட்னா, ஒரு தமிழில் அஸ்தட்டிக்ஸ் என்ற ஒரு வார்த்தை தமிழில் வந்து அழகுணர்ச்சின்னுவாங்க, இல்லை கலை உணர்ச்சின்னுவாங்க. அழகுணர்ச்சி, கலை உணர்ச்சி, ஒழுங்குணர்ச்சி, அஸ்தட்டிக்ஸ்னா ஒரு துணியில் அழகுணர்ச்சி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் ட்ரெஸ் பண்ணால் அழகு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, நல்லா இருக்குங்க ட்ரெஸ் பண்ணி. சில பேர் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் அழகுணர்ச்சி ரொம்ப இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க தலை வாடுறது, நீட்டாக வாரி இருப்பாங்க, கட்டிங்கெல்லாம் கரெக்டாக ஷேப்புக்கு, ஷேவிங்கெல்லாம் பார்த்தோன்னா கரெக்டாக கட் பண்ணி நீட்டாக இருக்கும் முகம், ஷேப் ஷேப்பெல்லாம், டையு நீட்டாக மேட்சிங்காக போட்டிருப்பாங்க, கோட்டு ஷர்ட்டு அயர்ன் பண்ணியிருப்பாங்க, பெல்ட்டு கரெக்டாக இருக்கும், வாட்சு கரெக்டாக இருக்கும், வாட்ச் அதே மேட்சிங்காக இருக்கும், பெல்ட்டு அழகாக போட்டிருப்பாங்க, இது பேண்ட் அயரன் பார்த்தீங்கன்னா நீட்டாக அப்படியே அந்த லைன் தெரியும், அயரன் பண்ண அழகாக பண்ணியிருக்கும், ஷூவு நீட்டாக பாலிஷ் பண்ணியிருக்கோம், சாக்ஸு ஸ்மெல்லு வராது, கிளீனாக வாஷ் பண்ணியிருப்பாங்க. ஓ தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்தட்டிக்ஸ் பெஸ்டியா, இதை விட பெஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ண முடியாது, அதுதான் அழகுணர்ச்சின்னுவாங்க. சில பேருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அதில் எதுவுமே நம்ம அதெல்லாம் கேரளா பண்ணுறதில்ல, ஒட்டு எனக்கு அது இல்லைன்னு வைங்க, ஓகே. சில பேர் எல்லாத்துலேயும் அதில் கரெக்டாக இருப்பாங்க, அதுதான் அந்த அழகுணர்ச்சி, பெஸ்ட்டாக இருக்கணும். இன்னும் சில பேருக்கு மியூசிக்கில் கலை உணர்ச்சி இருக்கு. இப்போ நம்மலாம் பாட்டு பாடுறோன்னு 10 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கோம், ஒரு மியூசிக் மாஸ்டர் வந்து நம்ம பாட்டில் பாடுமா நிறுத்துங்க, அது என்ன பாட்டு பாடுறீங்கன்னு சொல்லி நம்மளை மாத்துறார். நான் அவருக்கு ஏன்னா அந்த தப்பு கண்டுபிடிக்கிற இது கரெக்ட் இல்லை, இதை விட பெஸ்ட்டாக பாடக்கூடிய இது இருக்குது, இப்படி பாடக்கூடாது, இப்படி பாடுற அந்த பாட்டு உணர்ச்சி, இந்த பெஸ்ட்டாக செய்யக்கூடிய இது தப்பு இது கரெக்டுன்றது பெஸ்ட் எதுன்ற கண்டுபிடிக்கிற உணர்ச்சி, பகுத்தறிவு அவங்களுக்கு இருக்கு. அந்த வார்த்தையை தான் பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறார், எவ்வளோ ஞானமான ஜபம் பாருங்க. உங்கள் அன்பு அதிக அதிகமாக பெருகணும், பெருகணும், அந்த பெறுகிற அறிவு ஒரு பக்கம் தேவனுடைய அறிவில் நீங்கள் வளரணும், ரெண்டாவது பக்கம் இந்த பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு எப்பேற்பட்ட பகுத்தறிவுனா, நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான முடிவுகள் உங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் வரும்போது அதில் ஒன்றொன்றும் ஆராய்ந்து பார்த்து அதை பார்க்கும்போது இது எங்கே போய் முடியும், இது எங்கே வந்து முடியும்னு ஆராய்ந்து பார்த்து அதில் வெறும் நன்மை தீமை மாத்திரம் பகுத்தறியறது இல்லை, அதில் இருக்கிற நன்மையும் பெட்டர் மாத்திரம் பகுத்தறிவுறது இல்லை. இது நல்லதுங்க, இது அதை விட பெட்டர் மாத்திரம் இல்லை, அதில் பெட்டரை விட சிறந்தது எது என்று பார்த்து பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு உங்களுக்கு வரணும். புரியுதுங்களா? வெறும் நல்லதுலேருந்து கெட்டதை பார்க்கறது மாத்திரம் இல்லை, நல்லதுலேயும் அதை நல்லதை விட பெட்டர் இருக்குது, அந்த பெட்டரில் விட சிறந்தது இருக்கு, அந்த சிறந்தது எதுன்ற பார்த்து பகுத்தறிகிற அந்த அழகுணர்ச்சி உங்களுக்கு இருக்கணும். அந்த சிறந்த உணர்ச்சி உங்களுக்கு பகுத்தறிவு உங்களுக்கு வரணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாருங்களேன், அது ஒரு ஆவிக்குரிய ஒரு பகுத்தறிவு. உங்களுக்கு உயர்ந்த அதிக பயிற்சி படுத்தப்படணும், கல்டிவேட்டடாக ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலையிலையும் ஒழுக்க தீர்மானங்களை எடுக்க, தீர்மானங்கள் தெரிவுகளை செய்ய உங்களுக்கு பகுத்தறிவு வேணும். அதுக்காக ஜெபிக்கிறார். அந்த பகுத்தறிவின் திறமை, நூற்றுக்கணக்கான ஆப்ஷன்ஸ் ஒன்றொன்றும் வரும்போது இதை செய்யலாம் அதை செய்யலாம், அதை விட சிறந்தது செய்யலாம் என்ற சிறந்ததை பார்த்து பகுத்தறிகிற அறிவு உங்களுக்கு வரணும். அதுக்கு தான் பகுத்தறிவு அவர் பயன்படுத்துறது. பாருங்களேன், இது ஒன்று நல்லதுங்க, இது அவ்வளோ நல்லது இல்லைங்க. இந்த நல்லதில் இது பெட்டருங்க, இந்த பெட்டரில் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு இது தாங்க, அதை செய்யணும் நம்ம. அந்த பகுத்தறிவு இருக்கா நமக்கு? அந்த பகுத்தறிவுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாருங்களேன், ஒரு பக்கம் அறிவு, தியாலஜி, அன்பு உங்கள் இதயத்தில் பொங்கணும். அந்த அன்பு வெறும் அன்பாக இருக்கக்கூடாது, வெறும் உணர்ச்சியாக இருக்கக்கூடாது, அறிவில்லாத அன்பாக இருக்கக்கூடாது. அது வேத அன்புனால இறையல், இறையல் அறிவில் நீங்கள் ஆழமாக வளரணும். அறிவில் வளர்ந்தா தான் அன்புக்கு அர்த்தம் இருக்குது, அன்பை சரியாக நடத்த முடியும். அந்த அறிவில்லாத அன்பு தவறாக போயிடும், எத்தனையோ பேர் தப்பு செஞ்சிடறாங்க. அந்த இறையலில் வளரணும், ஆண்டவருடைய சத்தியத்தில் ஆழமாக வளரணும். ஒரு பக்கம் வெறும் அறிவு இருந்தால் மாத்திரம் பத்தாது, அந்த அறிவை கரெக்டான வாழ்க்கையின் சூழ்நிலையில் பயன்படுத்தி சிறந்த காரியங்களை தெரிவு செய்து சிறந்த முடிவுகளை எடுக்கிற பகுத்தறிவு உங்களுக்கு இருக்கணும். என்ன ஜபங்க, என்ன அதிசயமான ஜபம்! ஒரு போதகர் சொல்றாரு, சில பேருக்கு இந்த பகுத்தறிவு இல்லாததுனால தான் எவ்வளோ வாழ்க்கையில் தவறான பாதையில் போயிடுறாங்க. ஆர்வம் இருக்கு, ஊக்கம் இருக்கு, ஆண்டவர் மேலே அன்பு இருக்கு, நல்ல எண்ணங்கள் இருக்கு, ஆனால் அவங்க பணத்தையோ முயற்சியோ தேவையில்லாத ஊழியங்களுக்கு, பொய் ஊழியங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. எவ்வளோ முயற்சிகளை வாழ்க்கையில் வீணடிச்சிடுறாங்க, பொய்யான காரியங்களுக்கு இது பண்ணிடுறாங்க. ஏன்? அவங்களுக்கு பகுத்தறிவு இல்லாததுனால. இதுதான் பெஸ்ட், செஞ்சதுலேயே நூற்றுக்கணக்கான காரியங்களுக்கு அது செய்யறதுலேயே பெஸ்ட் இதுதான்ற பகுத்தறிவு இல்லை. அது எவ்வளோ முக்கியம் நம்ம காலத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா, ஆண்டவருடைய அன்பு. ஓகே, பவுலுடைய சென்ட்ரல் ஜபம் என்ன? வேத அன்புக்காக அயத அன்பு வளரணும்னு ஜபிக்கிறாரு. அந்த வேத அன்பில் பிரிக்க முடியாத ரெண்டு தன்மைகள் என்ன? அறிவு, பகுத்தறிவு இல்லைங்களா. பகுத்து இதுதான் சிறந்ததுன்னு பகுத்தறியக்கூடிய தன்மை. இது ரெண்டும் அன்பு அதனோடு சேர்ந்தா, பகுத்தறிவு இருக்கக்கூடிய ரெண்டு கை அறிவு இருந்துச்சுன்னா, நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு என்ன விளைவு வரும்? அவர் என்ன சொல்றார் பாருங்க, 10வது வசனத்தில், உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். நான் எதுக்கு இந்த அன்புக்காக ஜெபிக்கிறேன், எதுக்கு இந்த அந்த அன்போடு அறிவும் பகுத்தறிவும் வளரணும்னு ஜெபிக்கிறேன்? ஏன்னா உங்க வாழ்க்கையில நல்லதில்லை, சிறந்தது இல்லை, எல்லாத்துலேயும் உயர்ந்தது. உத்தமம், உத்தமம்னா என்னங்க? இங்கிலீஷ்ல எக்ஸலண்ட், எக்ஸலண்ட்டை விட பெரிய காரியம் இருக்க முடியுமா? உத்தமம் இதுதான், அதை விட பெருசு இருக்க முடியுமா? இங்க மார்க் கார்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க், ஃபெயிலு, ஆவரேஜ், குட், அதுக்கப்புறம் எக்ஸலண்ட், அதை விட பெருசு கிடையாது, அதை விட பெஸ்ட் கிடையாது. அந்த உத்தமமானதை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க பகுத்தறிவு உங்களுக்கு வரணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். எவ்வளவு பிராக்டிக்கலுங்க, உங்க வாழ்க்கை நீங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் இருந்தா, அந்த முடிவு உங்களுக்கு இருக்கிற அறிவும் பகுத்தறிவின் அடிப்படையில் இருந்தா பவுல் என்ன சொல்றாரு, அப்பா அந்த உத்தமமான முடிவுகளை நீங்க எடுக்கணும்னா முதலாவது உங்களுக்குள்ள அறிவு வளரணும், அன்பு வளரணும். அந்த அன்புல அறிவோடு பகுத்தறிவோடு வளரும் போது இந்த ரெண்டு கையை வச்சுக்கிட்டு பிராக்டிக்கலா உங்க வாழ்க்கையில குறிக்கோள் என்ன, என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் நீங்க முடிவு எடுக்கிறீங்க, அதை செய்யலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு எடுக்கும்போது அந்த ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ்ல நல்லது மாத்திரம் இல்லை, அதுல பெட்டர் மாத்திரம் இல்லை, அதுல உத்தமமானது எதுன்னு அறிந்து அதன்படி உங்க வாழ்க்கையை நடத்தும் போது உத்தமமான வாழ்க்கையை அவங்க வாழ்க்கை மாறும். எப்படி சொல்றார், அதை பகுத்தறியக்கூடிய அறிவு உங்களுக்கு வேணும். என்ன ஜபம், இதை விட சிறந்த ஜபம் என்ன இருக்க முடியும், NIV-ல போட்டிருக்கு that you may be able to discern what is the best. இதை விட சிறப்பு இல்லை, that you may be able to discern what is the most valuable, மிகவும் பலனளிக்கக்கூடியது எது. பவுலுக்கு அதாங்க ஜபிக்கிறாரு, தொடர்ந்து வாழ்க்கையில முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிற மக்களே, நீங்க உங்க இருக்கிற வாழ்க்கையின் நிலைமை போதும்னு இருக்காம உங்க வாழ்க்கையில உத்தமமான வாழ்க்கை நிலைமைக்கு போகணும்னா உங்க முடிவுகள் மாறணும், அந்த முடிவுகள் மாறணும்னா உங்களுக்கு அறிவு அன்பு வளரணும், அதுல அறிவு வளரணும், பகுத்தறி அந்த அறிவு வளர்றதுனால வருகிற பகுத்தறிவு தான் அந்த பகுத்தறிஞ்சு உத்தமத்தை பார்க்கறது கண்களை காட்சிய தரிசனத்தை கொடுக்க முடியும். அந்த தரிசனம் வெளிச்சம் இருதயத்துல அன்பின் பொங்குற இருதயத்துல மனதுல வெளிச்சம் இருக்கிற மூளை இருக்கும்போது அந்த வெளிச்சத்தினால பகுத்தறிய முடியும், இதுதான் உத்தமம். யோசிச்சு பாருங்க, சுருக்கமா சொல்ல போனா பவுலுடைய ஜபம் என்ன, உங்க அன்புல நீங்க வளரணும்ப்பா, ஆயிரக்கணக்கான விஷயங்களை அது சோதித்து வாழ்க்கையில ஒவ்வொன்றும் முடிவெடுக்கிறதுக்கு பாருங்களேன் பகுத்தறிவு. ஒருத்தர் அருமையா சொல்றாரு, கவனிச்சு பாருங்க, பவுல் வந்து பாவம் செய்யறதும் பாவம் செய்யாத இருக்கணும்ன்றதுக்காக பகுத்தறிவு கேட்கல, பிசாசை சேவிக்கணுமா கடவுளை சேவிக்கணுமான்றதுக்காக பகுத்தறிவு கேட்கல, அதை வந்து பிலிப்பியர் எப்பவோ தீர்மானிச்சுட்டாங்க, நாங்க ஆண்டவர் தான் சேவிப்போம்னு, மாற முடியாதபடிக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா தான் இருப்போம்னு தீர்மானிச்சுட்டாங்க. ஆனா இங்க பகுத்தறிவு, அவங்க சிறந்த விசுவாசிகளா வேற இருக்கிறாங்க, ரொம்ப வளர்ந்துகிட்டு வருகிற விசுவாசி, இங்க போல் அவங்களுக்காக பண்ற ஜபம் எதுக்குன்னா கிறிஸ்தவ கிருபைகள்லயே போலித்தனமான கிருபைகள் இருக்கிறது, நல்ல கிருபைகள் இருக்கு, அதுல பகுத்தறியணும் எது இருக்கிறதுலயே எது உத்தமமானது என்பதை பகுத்தறியணும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கடமையிலையும் ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலையிலையும் உத்தமமான முடிவை எடுக்கணும், அதுல பகுத்தறிவன். ஒவ்வொரு வாழ்க்கையில நமது நாளை சந்திக்கும் போது இது பிரயோஜனம் இது பிரயோஜனம் இல்லை அது பகுத்தறியம், இந்த காரியம் இப்போ இந்த கடமை எனக்கு இருக்குது, இந்த கடமையை நான் எப்படி செய்யறது, உத்தமமான விதத்தில் இந்த கடமையை நான் எப்படி செய்யறது, அதை பகுத்தறியணும். இந்த காரியம் என்ன பரிசுத்தத்துக்கு நடத்துமா இல்லை, இந்த காரியம் ஒரு சில காரியங்கள் நமக்கு ஒரு லிமிட்டு தான், அந்த லிமிட்டை தாண்டணும்னா அது பாவம் ஆயிடும். எத்தனை காரியங்கள் அப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கையில் இல்லையா, பாசமே பிள்ளைகள் மேல இருக்கிற பாசமே இதான் லிமிட்டு, அந்த லிமிட்டு தாண்டி நம்ம போனோம்னா அது பாவம் ஆயிடும். கவர்மெண்ட்டுக்கு அடங்குறது, ஏன் உலகத்துல இருக்கிற இன்பங்கள் இல்லைங்களா, ஒரு டிவியோ ஒரு உலக மொபைலோ ஒரு காரியங்களோ இதுதான் லிமிட்டு, அந்த லிமிட்டை அதை வரைக்கும் பரவாயில்ல பிரமாணம் விடுது, அந்த லிமிட்டை தாண்டினா அது போதையாக மாறிடும், எடிக்ஷனாக மாறிடும், பாவமா எனக்கு மாறிடும். அந்த லிமிட்டு கோடு வரையிற பகுத்தறிவு உங்களுக்கு வரணும், இவ்வளவுதான் இதுக்கு மேல போனோம்னா ஆபத்து என்ற தெரிஞ்சுக்கிற பகுத்தறிவு வரணும். பாருங்களா எப்படி எல்லாம் ஜெபம் பண்றாரு, ஒரு காரியத்தை ரெண்டு விதத்துல செய்யலாம், இந்த ரெண்டு விதமும் சரியாதான் தெரியுது, ஆனா இதுல உத்தமம் எது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆகவே ஒவ்வொரு நாளும் பழக்கமாக ஒருத்தர் அருமையா போட்டிருக்காரு, நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உத்தமமான வார்த்தையாக சரியானதை சொல்லவும் உத்தமமான நேரத்துல செய்யவும் உத்தமமான விதத்துல செய்யவும் உத்தமமான வழியில செய்யவும் தொடர்ந்து உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்து மாதிரி உத்தம உயர்ந்த வாழ்க்கையை வாழும்படிக்கு மாறுவதற்காக ஜபிக்கிறார். அப்படி மாறணும்னா உள்ள மாறணும், மூணு மாறணுங்க, நம்ம மாறணும்னா என்ன மாறணும் தெரியுமா, பவுல் மூணு மாறணும்னு ஜெபிக்கிறார், முதல்ல நம்ம இதயம் மாறணும், மூளை மாறணும், நம்ம கண்ணு மாறணும் இல்லையா. இருதயம் எப்படி மாறணும்ன்றாரு, அன்புல கொழுந்துட்டு எரியணும், வளரணும் அன்பு, ஏன்னா அன்புல அது வளர்ந்தா தான் என்ன ஆகும், முதலாவது நம்ம சுயநலமாக இருக்க மாட்டோம். அன்பு என்ன செய்யும், தன்னை யார் அன்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பிரியமாக நடக்கணும்னு பார்ப்போம் இல்லைங்களா. நம்ம கடவுளை அன்பு செஞ்சோம்னா அவருக்கு பிரியமாக நடக்கணும்னு பார்ப்போம். அதனால தான் கடவுளை அன்பு, கடவுள் மேலே இருக்கிற அன்பு வளர்த்தோம். கடவுளுக்கு பிரியமாக நான் வாழணும், கடவுளுக்கு பிடிச்சதை தான் செய்யணும் அப்படின்னு என்னை மறுத்து கடவுளுக்கு பிரியமாக வாழணும். அன்பு, கடவுள் மேலே அன்பு வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் கட்டுப்பாடு வர முடியும். வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யணும்னு வர முடியும். அன்பு இல்லைன்னா அது ஒன்றுமே வராது இல்லை, எல்லாம் சுயநலமாக தான் போவோம். உத்தமமானதே நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் முதல்ல அன்பு இதயத்தில் வளரணும். அந்த இதயத்தில் வருகிற அன்பு தவறாக போயிட முடியும். அன்பு அன்புன்னு சொல்லிக்கிட்டு அது மூளையில் அறிவு நிரம்பணும். அந்த அறிவு நிரம்பும் போது, அந்த அறிவு நிரம்பி இதயம் அன்பில் நிறைஞ்சிருக்கும் போது கண்ணில் பகுத்தறிவு வரும். வாழ்க்கையில் இது கரெக்டு அது தப்பு இதுன்னு பார்த்து எது உத்தமானு பார்க்கக்கூடிய, பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடிய பார்வை வர முடியும் நமக்கு. திருஷ்டி, ஞான திருஷ்டி வர முடியும் நமக்கு. அதுக்காகத்தான் அவர் ஜபிக்கிறார். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஞானமான ஜபம். ஏன்னா பழைய ஏற்பாடில் ஆண்டவர் பல விதத்தில் இஸ்ரவேலை நடத்தினதுக்கு பல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்தார். நீங்கள் எப்படி துணி போடணும், எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் டைரக்ஷன்ஸ் இருக்குது. புதிய ஏற்பாடில் நமக்கு இருக்கா? நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போய் ஒரு சூழ்நிலையை சந்தித்தா எப்படி சமாளிக்க போகிறீங்க? அதில் உத்தமமாக ஆண்டவருக்கு பிரியமாக எப்படி செய்கிறது? பழைய ஏற்பாட்டில் ஒரே தேசத்தில் ஒரே இடத்துல ஒரே கலாச்சாரம் ஒரே ஊரில் இருந்ததுனால அது கொடுக்கறது அவனுக்கு ஈஸியாக போச்சு. ஆனால் இப்போ சுவிசேஷம் எல்லாம் பரவுது, பிலிப்பியருக்கு பரவுது, பெங்களூருக்கு, இந்தியாவுக்கு பரவு. நம்மெல்லாம் பல விதமான கலாச்சாரத்திலேருந்து வந்தவங்க. நம்ம அப்பா அம்மாலாம் ஆண்டவர் அறிஞ்சவங்க இல்லை. விக்கிர ஆராதனை, மூட நம்பிக்கை, எத்தனையோ மூட நம்பிக்கையில் இருந்த கலாச்சாரத்திலேருந்து வந்த நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவையான டைரக்ஷன்ஸ் எப்படி கிடைக்கும்? என்ன செய்வோம்? எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்குறது? எப்படி நம்ம காரியங்களை செய்கிறது? குடும்பத்தில் எப்படி நடக்கிறது? புருஷ மனைவிகளுக்கு பிரச்சனைகள் எப்படி சால்வ் பண்ணுறது? எப்படி பொருளாதார பிரச்சனையை சந்திக்கிறது? இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதுக்கு தான் இவர் ஜெபம் பண்ணுறார். அந்த நேரத்தில் உத்தமமான காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அறிவை கொடுக்கட்டும்ப்பா. பல விதமான கலாச்சாரத்தில், பல விதமான பாவ பழக்கத்தில், பல விதமான பாவ கலாச்சாரத்திலேருந்து வந்த நீங்கள் உங்களுக்கு முதலாவது தேவ அன்பு நிறைஞ்ச இருதயம் வேணும். தேவ வசனம் நிறைஞ்ச, தேவ சத்தியங்கள் நிறைஞ்ச அறிவு, பூரணமான உண்மையான அறிவு வேணும். அது ரெண்டுலேயும் நீங்கள் வளரும் போது உங்களுக்கு பகுத்தறிகிற அறிவு வரும், உத்தமமானதை வாழ்க்கையில் பார்க்குற அறிவு வரும். அதன்படி நீங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கலாம். பாருங்களேன், முடிவெடுக்கலாம். எவ்வளோ அருமையான ஜபம், எவ்வளோ ஜபம். உங்கள் இதை விட, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதை விட ஒரு சிறப்பான ஜபம் இருக்க முடியுமா? உங்கள் வாழ்க்கை இந்த இதன்படி நம்ம வாழ்க்கை ஒருவேளை நம்ம அன்பு இதயத்தில் அன்பில் வளர்ந்துக்கிட்டு, நம்ம அறிவில் வளர்ந்துக்கிட்டு பகுத்தறிகிற இது இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உத்தமாக பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? உன்னால் கற்பனை பண்ண முடியுமா? அடுத்த வாரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. நான் எப்படி இருக்கோன்னு சொல்கிறேன். இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. பவுல் சொல்றார் அடுத்த வசனத்துல, இது ஏன் தெரியுமா இப்படி ஜெபம் பண்ண? நீங்க காண்டி அன்புல வளர்ந்து பகுத்தறிவுல, அறிவுல வளர்ந்து பகுத்தறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எடுத்து படமா வைக்கிறாருங்க. அதிசயப்படம். அடுத்த வாரம் வாங்க, சொல்லித்தரேன். ஓகே, இத்தோடு நம்ம முடிக்கலாம், சில பயன்பாடுகளோடு முடிக்கலாம். என்ன பார்த்துருக்குறோம்? அவருடைய மையமான ஜெபம், வேத அன்புக்காக ஜெபிக்கிறார். அந்த அன்பில் இருந்து பிரிக்க முடியாத ரெண்டு தன்மைகள், அறிவும் பகுத்தறிவும். அதனோட நடைமுறை விளைவுகள் என்ன? உத்தமமானதை நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளலாம். இதில் என்னங்க படிச்சுட்டு போகிறோம், என்ன பாடங்கள் படிக்கலாம்? ஒரு சில பாடங்கள். ஒன்று முக்கியமாக பாடம் பார்க்கணும், தேவனுடைய இறையாண்மைக்கும் ஜெபத்துக்கும் இருக்கிற தொடர்பை பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் தேவன் இறையாண்மை உள்ளவர், அவர் செய்வார், அதனால நம்ம ஊக்கமாக ஜெபிக்க வேண்டியதில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ரொம்ப தப்பு. எந்த பவுல் 6வது வசனத்தில் உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் முடிப்பார் என்று நம்பிக்கையாக இருக்கிறேன்னு எந்த பவுல் சொன்னாரோ அவர் தான் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். ஏன்? பவுலுக்கு தெரியும் அந்த இறையாண்மை தேவன் அதை முடிக்கிறது எந்த சாதனத்தின் மூலமாக முடிக்கிறாரு? ஜெபத்தின் மூலமாக. நம்ம ஜெபிக்கிறவங்க நம்முடைய பவரே ஓட்டில் இல்லை. ஊர்லலாம் சொல்லித்தராங்க, ஓட்டில் இருக்குது பவர், அதில் இருக்குது பவர். நம்முடைய பவர் ப்ராட்டஸ்ட்லேயும் அதுலேயும் இல்லை, நம்முடைய பவரே ஜெபத்தில் இருக்குது. ஜெபத்தில் தான் தேவன் இறையாண்மை உள்ள தேவன் நம்முடைய ஜெபத்தின் அடிப்படையில் செயல்படுறாரா? அவர் இறையாண்மை சுத்தத்தை நிறுத்த தாவீதுடைய ஜெபத்தை கேட்டு அரசாங்கத்தையே மாற்றல ஆண்டவர் இல்லைங்களா. நம்முடைய ஜெபம் தேவனுடைய இறையாண்மையை பார்த்துட்டு நம்ம ஜபிக்கிறதுல டல்லா இருக்கக்கூடாது. அதை பார்த்து நம்ம படிக்கணும். ரெண்டாவது, ஜபிக்கிறது எப்படிங்க? இதை விட சிறந்த ஆழமான பொருத்தமான ஜபம் இருக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முடிவுகள், தெரிவுகளுடைய பிரதிபலிப்பா இருந்தா, அந்த முடிவுகள் நம்முடைய பகுத்தறிவின் அடிப்படையில இருந்தா, இந்த ஜபம் எவ்வளவு அவசியம்னு பாக்குறீங்களா? இது ஜபத்தினாலதான் உங்க வாழ்க்கை மாற முடியும்னு பாக்குறீங்களா? வேற எதுனாலையும் மாற முடியாது. உங்க வாழ்க்கை சூழ்நிலை வேற எதுனாலையும் மாற முடியாது. இந்த ஜபத்தின் பதிலினாலதான் மாற முடியும். உத்தமமான வாழ்க்கை நம்ம வாழணுமா? பவுலுக்கு அப்படித்தான் வாழணும். ஏன்னா ஏசு கிறிஸ்துக்கு சாட்சியா இந்த உலகத்துல நம்ம வாழணும். அந்த மக்கள் பார்த்து இவங்க எப்படி வாழ்றாங்க, இவங்க வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியா இருக்கே, உத்தமமா இருக்கே இவங்க வாழ்க்கைன்னு பார்த்து, இவங்க குடும்பம் உத்தமா இருக்கேன்னு பார்த்து ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும்ன்ற விருப்பம் அவருக்கு. அதுக்கு ரகசியத்தை அவர் சொல்லித்தரார் பாருங்களேன். மார்ட்டின் லோய்ட் ஜான்ஸ் என்ற பெரிய போதகர் சொன்னார், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்ம எதில் நம்முடைய கவனத்தை செலுத்தணுன்றது நமக்கு தெரியறதில்லை பாருங்களேன். அவர் சொல்கிறார், வாழ்க்கையின் கலையே சில நேரங்களில் நான் யோசிக்கிறேன், எதை உடனோ, எதை நிராகரிக்கணும், எதை ஓரத்தில் தள்ளணும் என்றது நமக்கு தெரியறதில்லை. எது முக்கியம் இல்லைன்னு நமக்கு தெரியறதில்லை. அது தெரியாததுனால கிடைச்சதே இதுதான்னு சொல்லி நம்முடைய நேரத்தையும் முயற்சியும் தேவையில்லாத விஷயத்துக்கு செலவிட்டு உத்தமமான காரியத்தில் கோட்டை விட்டுறோம் நம்ம. அவர் சொல்கிறார் பெரிய போதகர் பாருங்களேன், வாழ்க்கையின் கலையே எது உத்தமோன்னு தெரிஞ்சுக்கிறதில்ல தான், எது ரொம்ப மதிப்பு கொடுக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதில்ல. இந்த ஜபந்தாங்க அதுக்கு பதில் கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், இந்த ஜபத்தை தான் அன்பில் நம்ம வளர்ந்து இருதயம் அறிவில் வளர்ற மூளை இருக்கும்போது அந்த ஞான திருஷ்டியோடு உத்தமத்தை வாழ்க்கையில் பார்த்து ஒவ்வொரு முடிவும் காலையிலேருந்து எந்திரிச்ச உடனே, இன்னைக்கு நான் பெட்லேருந்து எந்திரிக்கும் போது ஜபிக்கணுமா இல்லையா, இன்னைக்கு வாழையில் போகும்போது என்ன செய்யணும், அதை செய்யணும், அது ஒவ்வொன்றும் உத்தமமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யறது எது? அன்பில் நிறைஞ்ச இருதயம் அறிவில் நிறைஞ்ச மூலத்தான், அதுதான் எனக்கு பகுத்தறிவை கொடுக்கும் பார்க்குறீங்களா. அது மாறலைன்னா நம்ம வாழ்க்கை மாறணும்னா இது ரெண்டு மாறணும். இது மாறலைன்னா எது ஒன்றுமே மாறாது வாழ்க்கை, எந்த உத்தமமான வாழ்க்கை இருக்க முடியாது பாருங்களேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசுகிற பேச்செல்லாம் உத்தமமான பேச்சு இல்லை, பேசுகிறோமா அப்படி? நம்ம செய்கிற காரியங்கள்லாம் உத்தமமான காரியங்கள் இல்லை, நம்ம நடக்கிற விதங்கள், நம்ம பிள்ளைய வளர்க்குற விதங்கள் இதெல்லாம் உத்தமம் இல்லை, இதை விட பெட்டரானது இருக்குது. அது எப்படி தெரிய முடியும் நமக்கு? அந்த பகுத்தறிவு எப்படி வரும்? இந்த ஜபத்தின் விளைவாகத்தானே. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஆழமான ஜபம். 101 விஷயத்துக்காக ஜபம் பண்ணுறீங்க நீங்கள், எல்லாம் மேல் பார்வையான ஜபம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஜபம் ஆண்டவர் கேட்பார், நிச்சயமா கேட்பார்னா பரிசுத்தாவினால் ஏவப்பட்ட இந்த ஜபம்தான். நம்ம வாழ்ற உலகத்துல சில நேரங்களில் நம்ம ஜபிக்கலாம், ஆண்டவரே இந்த உலகத்துல இந்த மனிதர்கள சில பேர் பாவ உலகத்துல வாழ்றதுனால நம்ம பொறுமையை சோதிக்கணும்னே நம்ம கூட சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்களா? நம்மளை சுத்தி நம்ம குடும்பத்திலயோ வேலையிலயோ சில பேர் நமக்கா இரிட்டேஷன், அவங்க வாயை திறந்தாவே இரிட்டேஷன், கோமா வரும், அறிவில் எவ்வளோ சொன்னாலும் திருந்தாத, எத்தனை வருஷம் ஜென்மமா இருக்கேன்னு நம்ம பார்த்து பார்த்து நமக்கு வெறுத்து போற அளவுக்கு நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே சீக்கிரம் இவங்களை என்கிட்ட இருந்து எடுத்துரும் அந்த ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, தானே ஜெபம் பண்றோம். இல்ல ஒருவேளை சபைக்கு போயிட்டு வந்துட்டா ஒரு பக்தியின் ஃபீலிங்ல வந்தா, ஆண்டவரே தயவு செய்து அவங்கள மாத்தும், அவங்கள மாத்தும், புத்தி கொடுக்கும், அறிவை கொடுக்கும், இவங்க எப்படி இருக்கிறாங்களே திருந்த மாட்டேன்றாங்களே. ஒருவேளை அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்கலாம், ஆனா நிச்சயமா கேட்கக்கூடிய ஒரு ஜபத்தை சொல்லட்டா, ஆண்டவரே இவங்களை பார்த்தா எனக்கு கோமா ஆத்திரமா வருது, ரெண்டு கொடுக்கலாமான்னு வருது, மூக்களை குத்தலாமான்னு வருது, ஆண்டவரே எனக்கு அன்பே இல்லை, ஆண்டவரே இவங்க மேல எனக்கு அன்பை கொடுக்கும், என் அன்பு இருதயத்துல வளர செய்யும், அன்பு என் இருதயத்துல வளர வளர அறிவு வளர செய்யும், அந்த அன்பு அறிவு வளர்றதுனால இப்பேற்பட்ட மனிதர்களை பகுத்தறிவோடு உத்தமமா நான் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதை கேட்பாரா இல்ல மற்ற ஜபங்களை கேட்பாரா? எவ்வளவு உத்தமமான ஜபம், யோசிச்சு பாருங்களேன். இதை நிச்சயமா கேட்கக்கூடிய ஒரு ஜபம், எவ்வளவு அவசியமான ஜபம் யோசிச்சு பாருங்களேன். பெற்றோர்களே, பிதாக்களே, உங்க பிள்ளைகளை சிச்சையோடு கர்த்தருடைய உபதேசத்தோடு வழங்கன்னு சொல்லியிருந்தா போதும், வேற என்னவும் சொல்லிட்டாரு? அவர்களை கோபம் ஊட்டாமல் வளர்க்கணுமா? இது என்னங்க நடக்கிறதா? சிச்சிக்கலாம், கர்த்தருடைய உபதேசம் அவங்கள கோபம் ஊட்டாம எப்படி எனக்கு தெரியாது. ஆண்டவரே எனக்கு அவனை அடிச்சு கோபம் ஊட்டத்தான் தெரியுது, அவனை வளர்க்க உத்தமமா எனக்கு வளர்க்கறதுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடியோ அதை கத்து அதுதான், எந்திரிச்சோமா கத்தனமா அதுதான். உத்தமமா பிள்ளைய வளர்க்கறது தெரியாது, எப்படி தெரியும்? தாய்களே பிள்ளைகளை வளர்க்கும் போது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ வேலை இருக்குது, 20 தடவை வந்து நச்சு நச்சு நச்சுன்னு போடலாமான்னு வருது. இதுங்களை வளர்த்து எடுக்கிறதுக்குள்ள உயிரே எனக்கு நான் உயிர் போயிடும் போல இருக்கு. உயிரை வாங்குறாங்கன்னு பொறுமையளந்து தவிக்கிற தாய்களே என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன ஜபம் பண்ணலாம்? எவ்வளோ அவசியம் இந்த ஜபம்! ஆண்டவரே எனக்கு அன்பை வளங்க, அதிகமான அன்பு என் பிள்ளைகள் மேலே வளங்க. அந்த நேரத்தில் அன்பை வளர்க்கும் போது அதுங்க 20 இல்லை 30 தடவை என்னை நச்சரித்தாலும் நான் கோபத்தை காமிச்சு அந்த கோபம் அவங்கள வளர்க்காம என் அம்மாக்கிட்ட தானே கற்றுக்கிறது எல்லாம். நம்முடைய ஷார்ட் டெம்பர் கோபப்படுறது எல்லாமே நம்மக்கிட்ட தானே கற்றுக்கிறது. அதை கற்றுக்காம தெய்வீக அன்புனால் வருகிற பொறுமை என்கிட்ட என் புள்ள பார்த்து, பக்தியை என் புள்ள பார்த்து, அந்த பக்தியில் வளர்கிறதுக்கு படி விவேகத்தோடு உத்தமமாக என் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. தாய்களே இது ஜபம் உங்களுக்கு எவ்வளவு அவசியம்! ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் இந்த வைஃப்ங்களை என்ன பண்றது, பாஸ்டர் இந்த பொண்டாட்டிங்களை என்ன தான் பண்றது, எப்படித்தான் சமாளிக்கிறது அப்படின்னு தவிக்கிற புருஷர்களே இந்த ஜபத்தை பாருங்க. புருஷர்களே கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்த மாதிரி உங்க மனைவிகளை அன்பு கூறுங்கன்னா, மனைவிகளை கசந்து கொள்ளாதீங்கன்னு வேற போட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கசப்பு தான் வருது இல்லைங்களா, அவங்க செய்யும் போது பொறுமை தான் போது, பலவீனமான பாண்டம். ஆனால் இந்த ஜபம், ஆண்டவரே என் மனைவி மேலே அன்பு எனக்கு கொடுங்க, அதிக அதிகமாக வளர்க்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பொழுது அறிவில் வளரும் போது என் மனைவி கிட்ட நான் எப்படி உத்தமமாக நடந்து அவளுடைய பக்திக்கும் என்னுடைய பரிசுத்தத்துக்கும் கெடுதல் விடாமல் புருஷ மனைவி அன்பின் உறவில் நாங்கள் வாழ முடியும். யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்து அன்பு செய்த மாதிரி. அதனால இப்போ பேதுரு சொல்றாரு, உங்க பலவீனமான பாண்டம் என்று நடந்து அவர்களோடு எப்படி நடக்கணும்? விவேகத்தோடு நடங்க, உங்க ஜபங்களுக்கு தடை வராத படிக்கு. இது என்ன, இதுவரை பவுர் இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு. வைஃப் கிட்ட சண்டை போட்டீங்கன்னா உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். எத்தனை பேர் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அது? வைஃப் கிட்ட சண்டை போட்டால் ஜபத்தை கேட்க மாட்டார். அதனால ஜாக்கிரதையா இருங்க. எப்படி அப்படிங்க நடக்கிறது? ஆண்டவரே அன்பை வளங்க, விவேகத்தை கொடுங்க. மனைவிகளே உங்க புருஷர்கள் எவ்வளவு தான் முட்டாளா இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல் கீழ்படியுங்க. போச்சு, கீழ்படியணுமா? எப்படிங்க முடியும்? உத்தமமா அப்படித்தான் நடக்குறதுதான். அதெல்லாம் ஆகோதில்ல, அதெல்லாம் ஆவறதில்ல. இப்ப பிரசங்கம் வந்தா பண்ணிட்டு போலாம் நீங்க, அதெல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் அப்படியெல்லாம் ஒரு காலம் நடக்காது, ஆகவே ஆகாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இது எவ்வளவு மனைவிகள் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே எனக்கு அன்பை வளருங்க, அறிவுல வளருங்க. அப்ப பகுத்தறிவோடு நான் எப்படி என் புருஷன்கிட்ட சாரா மாதிரி நடந்துகிட்டு உம்முடைய பார்வை உத்தமன்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதை நான் சொல்ல விட்டுட்டேன். உத்தமன்றது இந்த ஆயுசுல உத்தமம் மாத்திரம் இல்ல, நித்திய வெகுமதி வருவோம் அளவுக்கு உத்தமா இந்த வாழ்க்கையில நடந்துக்கிறதுதான். இந்த வாழ்க்கையில நீ எடுக்கிற ஒவ்வொரு முடியும் நித்திய வெகுமதி கிடைக்கிற அளவுக்கு, நித்திய நன்மை ஏற்படும்படிக்கு உத்தமம், கடவுளுடைய பார்வையில உத்தமம் அது. அது எப்படிங்க பகுத்தறிஞ்சு நடக்கிறது? ஒவ்வொன்றுலையும் வைஃப் கிட்ட பேசும்போது, குடும்பத்தில் பேசும்போது, மனைவி கிட்ட புருஷன் கிட்ட பேசும்போது எப்படி? வேலை இல்லை, எனக்கு ரொம்ப உயிரை வாங்குறானுங்க, வாசை போட்டு அடிக்கலாமான்னு இருக்கு, சில நேரங்களில் தப்பெல்லாம் செய்ய சொல்றாங்க, எங்க நான் கோட்டை வரையணும்? இதுக்கு இதுதான் கோடு, இதுக்கு மேல நான் செய்யக்கூடாது. எங்க நமக்கு பகுத்தறிவு? வேலையில எவ்வளவு அவசியம்! அந்த நேரத்தில் உத்தமமா வேலை செஞ்சு ப்ரொமோஷன் வாங்குறது எப்படி? மனவா இந்த ஜபம், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் செய்ய வேண்டிய ஜபம், நமக்கு நாம் செய்ய வேண்டிய ஜபங்க, ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஜபம். நமக்கு மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு. மற்றவங்களுக்கு என்ன ஜபம் பண்ணுறோம்? ஆண்டவரே ராபர்ட்டை ஆசீர்வதியும், ஆண்டவரே கிரேஸை ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆஷாவை ஆசீர்வாதம்ன்ற ஒரு வார்த்தையை காண்டி நம்ம ஜபத்தில் எடுத்துட்டோம்னா ஜபமே நமக்கு இல்லை. யோசிச்சு பாருங்களேன், என்ன ஜபம் இருக்குது? அது தெரியல, இது தெரியல, எதுக்காக எதுக்காக மற்றவங்களுக்காக இதை விட சிறந்த ஜபத்தை நீங்கள் என்னங்க பண்ண முடியும்? ஆண்டவரே, இப்போது தீபா வந்து அஸ்மிதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் போன வாரம் அஸ்மிதாவை அட்மிட் பண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இல்லை, பொருளாதாரத்தில் சில பேர் கஷ்டம், சில பேர் வேலை விஷயத்தில் வந்து ஆண்டவரே அவங்க அந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அந்த கஷ்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே அவங்க அன்பை நீங்கள் வளர்த்து, அறிவை நீங்கள் வளர்த்து, அந்த சூழ்நிலையில் உத்தமம் காரியத்தை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த சூழ்நிலையை உத்தமமான விதத்தில் சகித்து விடுதலை ஆவறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்ன அருமையான ஜபம், இதை விட சிறந்த ஜபம் எங்க இருக்க முடியும்? உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன், இதை விட ஒரு சிறந்த ஜபத்தை காமிச்சிருங்க எனக்கு. அந்த தலைப்பு சரியான தலைப்பு நான் நினைக்கிறேன். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். அருமையான ஜபம் இது, அருமையான ஜபம். இதில் அருமையான காரியங்களை பார்க்குறோம். நமக்காக மற்றவங்களுக்காக ஜபிக்கிற ஜபங்க இது. அது மாத்திரம் இல்லை, வெறும் ஜபிக்கிறது மாத்திரம் இல்லை, கடைசி இது ஒன்று சொல்லி முடிக்கிறேன், அறிவில் வளரணும். இது வெறும் ஜபத்தை மாத்திரம் இல்லை, அறிவில் வளரணும், வேத அறிவில் வளரணும். வேதம் தவறலைக்காதது, அது சொல்லுது என்ன, நீ படித்து என்கிட்ட நீ நெருங்கி இருக்கும்போது தான் உனக்கு பாக்கிய வாழ்க்கை கிடைக்கும். என்ன நீ படிக்காமல் ஒதுக்கி வச்சுன்னா சாபம் தான் பலிக்கும். நீ வாழ்க்கையில் எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாக தான் போகும். நீ உனக்கு உணர்ச்சி இருக்காது, பகுத்தறிவு இருக்காது, செய்கிற முடிவுகள்லாம் பிள்ளைகிட்ட நடந்துக்கிறது, குடும்பத்தில் நடக்கிறது, வேலையில் நடக்கிறதெல்லாம் தப்பு தப்பாக தான் செய்வேன், தப்பு தப்பாக முடிவை தான் எடுப்பேன். தவறலைக்காத வேதம், அதை படிக்காமல் அதை தூரம் வைக்கிறவங்க எப்படிங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? சில பேர் உங்களுக்கு வேத அறிவு வாரத்தில் ஒரு நாள் பிரசங்கம் கிடைச்சா போதும், நான்லாம் ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு வேதம் வேணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு அவ்வளோ சொல்லி கொடுக்குறேன், எனக்கே வேத அறிவு இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படிங்க உங்கள் வாழ்க்கை மாறணும்னா, ஒன்றும் அறிவு மாறினா தான் மாற முடியும், அறிவு வளர்ந்தா தான் வளர முடியும். வேதத்தை முட்டாள்தனமாக உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு இருக்கிறீங்க, இதெல்லாம் சரியாகலைன்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் செஞ்ச முடிவுங்க தானே, நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் தானே இன்றைக்கி சந்திக்கிறீங்க. இன்னமும் அப்படி இருக்கக்கூடாது, வாழ்க்கை மாறணும் அப்படின்னா இரவும் பகலும் வேதத்தை படிக்கிற, வேத அறிவில் வளர்ற வாழ்க்கைக்கு மாறுங்களேன். உங்கள் வாழ்க்கை சிறந்த விதத்தில், உத்தம விதத்தில் மாறுமே. வேதத்தை ஏன் படிக்கிறது இல்லை, வேத வசனத்தை ஏன் படிக்கிறது இல்லை? ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிடச்சா போதும். சில பேர் தூரம், உங்களால் ஈவினிங் வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஈவினிங் மெசேஜை கேட்குறீங்களா, ரெகுலராக கேட்குறீங்க? இல்லை, வாரத்தில் காலில் கிடச்ச அறிவே போதும், அதுவே நான் இப்போ சிறந்த ஞானி ஆகிவிட்டேன், அதுவே போதும். பசி தாகமாக வசனம் கிடைக்காதா, அதுக்கு விளக்குறவங்க கிடைக்க மாட்டாங்களான்னு நான் 5 நிமிஷம் வேனுக்காக வெயிட் பண்ணுவேன், அப்பவும் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பேன், விடவே மாட்டேன் ஒரு டைம் கூட. கார் பைக்கில் போயிட்டு இருந்தா வசனம் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருப்பேன். அந்த மாதிரி வேதத்தில் இரவும் பகலும் வளர்ந்தா தான் உத்தமமான வாழ்க்கை. அந்த மாதிரி வளர்ந்தவங்க எத்தனை உங்கள் வாழ்க்கைகள் மாறி இருக்கு. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து போயிட்டா வண்டி வாழ்க்கையில் ஒன்றும் மாட்ட வராதிங்க. வேத அறிவில் இரவும் பகலும் வளருங்க, அப்போ உங்கள் முடிவுகள் பாருங்கள், சிறந்த சிந்தனைகள் இருக்கும், உயர்ந்த சிந்தனைகள் இருக்கும், அதன்படி உங்கள் வாழ்க்கையில் முடிவுகள் இருக்கும். உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சிறந்ததை வாழும். நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ இதெல்லாம் வளர்ந்தவன் இல்லை, கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஃபெயிலெல்லாம் ஆகிட்டு வந்தவன், எவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போல்லாம் காய்கறி விற்கிறவங்க அங்கே இங்கே தான் இருக்கிறாங்க. நான் என் வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு உயர்ந்ததுக்கு ஒரே காரணம் வேதம் மட்டும்தான். அந்த வேதம் தான் சிறந்தவனாக, எந்த நற்கிரியம் செய்யணும் உத்தமனாக நம்ம வாழ்க்கையை மாற்று. அந்த வேதத்தை தள்ளி வச்சு உருப்படாமல் போகாதீங்க, நிறுத்துங்க, வேதத்தின் பக்கம் திரும்புங்க, ஜெபம் பண்ணுங்க.